ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவாரத் திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்பிராட்டி சங்கிலியார் அம்மையாரும். வழங்குபவர் மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சேக்கடார் பெருமான் போடுகின்றார். முதன் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவற்றியூருக்கு உள்ளே வருகின்ற பொழுது பூ தொடுக்கின்ற அந்த காட்சியை பார்த்து அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து என்பு உள்ளொருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து. மிக அற்புதமாக மாலை என்று சொல்லக்கூடிய அந்த மாலையை தொடுத்து அழகாக பெருமானுக்கு கொடுக்கின்ற அந்த தருணத்திலே மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். இவளும் பார்த்தா அவளும் பார்த்தா இதுவும் ஆச்சு அதுவும் ஆச்சு, நோ காம்ப்ரமைஸ். விதியால் கண்ணுற்றார் என்கின்ற அந்த விதி என்பது இங்கே அருள் என்பதை குறிக்கும். விதி என்பது நமக்குத்தான், விதி என்பது நல்வினை தீவினையை குறிக்குமே தவிர சுந்தர பெருமான் விதி என்பதாக சொன்னால் அது அருளை அவருக்கு குறிக்கும். ஆகவே அருளால் கண்ணுற்றார் என்பதென்ற அந்த தருணத்திலே அவர் குறிப்பிடுவது மின்போல் மறையும் சங்கிலியார்தம்மை அருளால் கண்ணுற்றார் என்பதைத்தான் விதியால் கண்ணுற்றார் என்பதாக அமைத்தார். ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சங்கிலி நாச்சியாரும் இருவரும் பார்த்த அந்த முதல் இடம் அருளால் நிகழ்ந்தது என்ற குறிப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்த உடனேயே மங்கை உடனாக இருந்த அந்த பெருமானிடத்திலே நான் போய் கங்கையை ஒருவால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணிநீள் முடியின்கண் கங்கை தன்னை கரந்து அருளும் காதல் உடையீர் திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என்று பெருமானிடத்திலே திருவற்றியூர் பெருமானிடத்தில் போய் முறையீடு செய்கின்றார். முறையீடு செய்த உடனே சரி சங்கிலியாரோடு உம்மை யாம் புணர்த்துகின்றோம், உம்மோடு சேர்த்து வைக்கின்றோம் என்று பெருமான் வாக்கு கொடுத்து சங்கிலியார் கனவிலே போய் சாரும் தவத்து சங்கிலி கேள் என்று முதல் முதலாக அம்மையாரிடத்திலே கேட்டு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது வேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் என்ற அந்த தவத்தினுடைய தன்மையை சொல்லி இந்த சுந்தரன் என்று சொல்லக்கூடியவன் அணுக்கமாக இருக்கக்கூடிய தொண்டன், ஆகவே அவனை நீ மனம் புணர வேண்டும்னு சொன்ன உடனே அந்த அம்மா உடனே சரின்னு பெருமான் சொன்ன உடனேயே ஒத்துக்கல. இறைவனே வந்து சொன்ன பிறகு என்ன சொல்லியிருக்கணும், சரின்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லாமல் அவர்தான் திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது என்று ஊரை சொன்னாரே தவிர பேரை சொல்லல. இங்க ஊர் தான் கனெக்டே தவிர அவர்தான் பறவையாரிடத்திலே மகிழ்ந்து உறைவது இல்லையே, அவர்தான் திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது. அப்ப நீ யார்? யாம் திருவொற்றியூரிலே இருப்பவர்கள். திருவொற்றியூர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒற்றியூர், ஒற்றியூர் என்பதாக சொன்னாலே மிக அற்புதமாக இங்கித மாலையிலே ஒற்றியூர் பற்றி ஒவ்வொரு பாடலிலேயும் ஒற்றியூர் எது என்பதாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். அதை முழுக்க பார்த்தாதான் ஒற்றியூர்னா என்னன்னே புரியும். ஆனா சுந்தர பெருமானை பொறுத்தவரையிலும் ஒற்றியூர் என்பது எது என்பதாக சொன்னால் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் ஒற்றியூர் என்பதாக ஒரு முடிவு வச்சார். இந்த உலகத்துல நான் எந்த 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 வினைகள் ஈட்டும் வினைகள், நான் ஈட்டிய வினைகள், ஈட்டுகின்ற வினைகள், இனி ஈட்டும் வினைகள் என்ற அத்துணை வினைகளையும் எனக்கு தீர்த்து அருள் செய்கின்ற இடம் திருவொற்றியூர். பாட்டும் பாடி பரவி திருவி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் காட்டும் களமும் திமிழும் கரைக்கே ஒட்டும் திரைவாய் ஒற்றியூரே என்று. ஒற்றியூர் என்பது ஈட்டும் வினைகள் தீர்க்கும் கோயில் என்ற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒற்றியூர் பற்றி. திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது சரி, அதற்கு அவன் நீங்காமல் இருப்பதற்கு அவன் ஒரு சபதம் செய்வான் அப்படின்னு ஆன் பிஹாஃப் ஆஃப் சுந்தரர் இவர் தான் முதல்ல சொன்னாரே தவிர சுந்தரர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்து சொல்லல. என்ன சொல்லியிருக்கணும், நான் போய் கேக்குறப்பா சுந்தர நீ ஏதாவது என்ன வழி என்ன வச்சிருக்கிறியா திருவாரூர் போகாம இருக்கிறதுக்கு, நான் ஏதாவது சபதம் செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்ல, திருவாரூருக்கு போகாம இருக்கிறதுக்கு அவன் ஒரு சபதம் செய்வான் போதுமா. ஆ ரைட்டு, வந்துட்டார். இங்க வந்துட்டு சுந்தரரை எப்படி லாக் போடுறாரு பாருங்க. ஒருத்தருக்கே பேசிட்டே இருப்பாரு, அவர் அவர்கிட்ட பேசிட்டே கொஞ்சம் சொல்லாருங்க, இவருக்கு அவர் விஷயத்தை பத்தி தெரிஞ்சு, இந்த விஷயம் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்க தான் இப்ப சொன்னீங்களே, ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிட்டு, ஆமா நான் எப்ப சொன்னேன் அவர் யோசிக்கிறதுக்கு, நீங்க தான் இப்ப சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தை இவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இந்த திருவாரூருக்கு இந்த திருவொற்றியூர் நீங்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நீ ஒரு சபதம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால நீ ஒத்துக்கா அப்படின்னா. சேர்த்து வைக்கிறதுக்கு நீ எதை சொன்னாலும் ஓகே, இந்த நேரத்தில் எனக்கு வந்து இது என்னதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெலாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை, ஓகே சொல்லிட்டாலாம் ஓகே. அதுக்கு என்ன பண்ணும், நீ ஒரு சபதம் செய்யணுமா சீக்கிரமாக சரியா, ஆ சீக்கிரம் சரி ரைட் முடிஞ்சு போகுது, அவசர அவசரமாக டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டாரங்க. சபதம் செய்கிறேன்னு சொல்லிட்டேன் ரைட்டு, உன்னை நீங்காமல் இருக்கிறது உன்னுடைய எல்லா கோயில்களிலேயும் வழிபடுவது என்னுடைய முறை உனக்கு நல்லா தெரியும், ஆகையினால நான் சபதம் செய்கிற போது மூலத்தானத்தில் இல்லாமல் மகிழ மரத்தடியிலே இருக்க வேண்டும். அந்த அம்மா திருவாரூரின் சுந்தரரை கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன உடைய அந்த ஒரு கண்டிஷன் போடுது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது ஒரு கண்டிஷன். சுந்தரர் இங்க ஒரு கண்டிஷன் போறார், சரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் போட்ட கண்டிஷன் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி போட்டிருந்தா இவரை லாக் பண்ணிருக்கலாம், இவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லாம மூணாவது ஆளை எப்ப உள்ள விட்டோமோ ரெண்டு பேரும் காலி, இருவருக்கு இடையிலே கணவன் மனைவிக்கு இடையிலே மூன்றாவது ஆள் வரக்கூடாது, ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் தான், இவர் செய்தது அந்த ஆள், அவர் செய்தது இவங்க பொறுப்பு, மூன்றாவதா ஒரு ஆள் போயெல்லாம் அதை சமாதானப்படுத்த முடியாது. இவர் நடுவுல வந்ததுனால என்ன ஆச்சு, இவரு சபதம் செய்யும் போது கண்டிஷன் இவர் போடுறாரு, மகிழ மரத்தடியில நீ போய் இருக்கணும் அப்படின்னு இவர் கண்டிஷன். சரி, சங்கிலியார் மாட்டு சங்கிலியார் வழி அடிமை பெருமையோ அல்லது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் விளையாட்டினை மகிழ்ந்தோ அப்படின்னு ஒரு ரெண்டு காரணம். என்ன பண்ணார், திருப்பி மீளவும் சுந்தர நம்முடைய சங்கிலியாச்சியார் கனவுல போனாரா, போயிட்டு சபதம் செய்யறதுக்கு சுந்தரம் வருவான், அப்ப நீ மூலத்தானத்துல வாங்குன்னு சொல்ல வாங்காத மகிழ மரத்தடியில் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி சொல்லிட்டு போனவர் அடுத்த நாள் காலையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை, அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சி ஒரு 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 ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற அந்த ரிசல்ட் மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க அமைச்சதுக்கு அப்புறம் இவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனா அந்த பொண்ணு ஓகே சொல்லணும்னு உட்கார்ந்துட்டு ஒருத்தர் எப்படி கஷ்டப்படுவாரோ அது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது என்னென்னலாம் குழப்பினாரோ அப்படின்னு நினைச்சு இரவு முழுவதும் தூங்காமல் காலையில் திருப்பள்ளி எழுச்சிக்கு எப்படி இந்த அம்மா வருவாங்க பார்த்தல்லான்னு சொல்லிட்டு விடியற் காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு முன்னாடி வந்து ரெடி ஆகி ட்ரெஸ் டிப்டாப் ஆகி நிக்கிறார். காலங்காத்தால இவ்வளவு முழுக்க திருமண கோலத்துல எப்பொழுது இருக்கிறவர் அன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக நின்றுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த அம்மா முன்னாடி வருகின்ற பொழுது உடனே வாருங்கள் வேகமாக நம்முடைய மூலத்தானத்திற்கு சென்று சபதம் செய்ய வேண்டும் வாருங்கள். இந்த அம்மா நேராக உடனே பேசலை, இந்த அம்மா உடனே பின்னாடி போயிட்டாங்க, சங்கிலி அம்மையார் சங்கிலி நாச்சியார் முன்னாடி அந்த ரெண்டு தோழிகள் முன்னே போய் அவர்கள் தான் சொல்லுகின்றனர். இது என்ன சபதம் செய்யறதெல்லாம் போய் இறைவன் முன்னிலையில வச்சுக்கலாமா, இது 1000 நமக்குள்ள இருக்கும், இதெல்லாம் போய் நம்ம அப்ப எங்க வச்சுக்கலாம் சொல்லுங்க ரைட்டு. இவருக்கு நிச்சயமா தெரியும் மகிழ மரத்தடியிலாம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா இவருக்கு அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நட்பு உரிமை அந்த இதனால ரொம்ப கான்பிடென்டா இருந்துட்டார் பெருமான் மேல, அவர் இப்படி கவுப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி எங்க சொல்லுங்க, முன்னாடிதான் நானும் அதான் நினைச்சேன், சும்மா போய் தேவையில்லாம புற்றிடம் கொண்டார் முன்னாடி போயிட்டு அவரு முன்னாடி போய் சபதத்தை செஞ்சுட்டு ரைட் எங்க போலாம், மகிழ மரத்தடியில போய் கீழே நீங்க சபதம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு உடனே மின்போல் மறையும் சங்கிலியார்தம்மை விதியால் கண்ணுற்றார் என்ற ஷாக்கு அங்க அடிச்ச ஷாக்கு இப்ப டபுள் ஷாக்கா இங்க அடிக்குது. மின்னல் ஒருத்தன் தலையில விழுந்தா எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி மகிழ மரத்தடின்னு சொன்ன உடனே அடிச்சது தலையில. இப்ப அவருக்கு என்ன இறைவனுடைய திருவருள் வகைன்னு இப்ப புரியல, என்ன வச்சிருக்கிறாரு செக் பாயிண்ட் எங்க வைக்கிறாருன்னு தெரியாது, ஒரு பக்கமா போயிட்டே இருக்கும்பொழுது இதுதான் வழியோ இதுதான் சரியோ அப்படின்னு சொல்லிட்டே போகும்பொழுது டக்குன்னு ஒரு செக் பாயிண்ட் வச்சு இங்கேருந்து ஒரு விளக்கு கொடுப்பார். இறைவனுடைய அந்த திருவருள் எவ்வாறு நடத்துகின்றது, அதை எவ்வாறு அதை டிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கறத புரிந்து கொண்டு நடப்பதுதான் அருளாளர்களுடைய அந்த நிலை. நமக்கு அது தெரியறது இல்லை, அந்த டிசைன் பசில் மாதிரி உள்ள சுத்திட்டு இருக்கும். இதற்கு பிறகு என்ன, இது எவ்வாறு அமைந்தது, இது எதனால் அமைக்கப்பட்டது என்ற ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படை திருவருள் தான் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது, வேறு எதுவும் கிடையாது. மகிழ மரத்து அடியிலன்னு சொன்ன உடனே அடிச்சது ஒரு ஷாக்கு. இப்ப என்ன நினைக்கிறானா, இப்ப பின்வாங்கலாமா, சபதம் செய்ய மாட்டேன்னு பின்வாங்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது சொல்றார், இது அலர் ஆகிலும் ஆகும். இதுவரையிலும் நாம எடுத்துக்கொண்ட முடிவு கடைசியில இங்க என்ன ஆகும் என்பதாக சொன்னால், இது அலர். அலர் என்பது பழிச்சொல் என்று தமிழ்ல அலர் என்பதாக ஒரு பகுதி உண்டு. காதலனும் காதலியும் இருவரும் மறைந்து 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 பழகிக்கொண்டே வருவார்கள். திருக்கோவையாறுல மிக அற்புதமாக அலர் பற்றி ஒரு பாடலே சொல்லுவார் முனிவாசக பெருமாள். எல்லாம் அலர்னே வரும், நான்கு அலர் வரும், நான்கு விதமான பொருள்கள், பறவைக்கு ஏழு மாதிரி அலருக்கு அற்புதமா சொல்லும். அலர் என்பது பழிச்சொல். கடைசியில இந்த இருவருக்கும் இடையிலே அமைந்த இந்த ஒரு செய்தி களவு நிலையிலே இருந்தது, வீதியிலே இருக்கின்ற ஒருவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இது தெரிந்து விட்ட பொழுது அவர்கள் பழிச்சொல்லை சொல்லுவார்கள், அதற்கு அலர் என்று. அது வராம பார்த்துக்க வேண்டியது தோழியினுடைய பொறுப்பு. ஆகவே இது அலராகிலும் ஆகும். நாளைக்கு இதுல பின்வாங்கி விட்டேன் என்பதாக சொன்னால் ஊரார் என்னை பழிச்சொல் சொல்லுவார்கள், இந்த பழிச்சொல் இறைவனுக்கல்லவா போய் சேரும். ஆகவே இறைவனுடைய திருவருள் இது என்பதாக சொன்னால் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று மகிழை முக்காலும் வளம் வந்து அவர் சபதம் செய்த பொழுது சங்கிலி நாச்சியார் கண்ணீர் வடித்தார். இதுதான் சங்கிலி நாச்சியாருக்கும் அந்த ஒரு அந்த பண்பு அங்கே வெளிப்படுத்துகின்ற பொழுது, இவரை இவ்வாறு நான் சபதம் செய்ய வைத்து விட்டேனே என்பதாக சொல்லி அம்மையாரனுடைய மனமும் புழுங்கி கண்ணீர் வடித்த அந்த செய்தியை அங்கே அற்புதமாக அமைக்கின்றார். சங்கிலி நாச்சியார் செய்த சபதத்தை மீறி கால் அடி வைத்தார், கண் இரண்டும் போன. இந்த கண்ணு ரெண்டும் போன பிறகு அவர் அமைத்த பதிகங்களிலே சங்கிலி நாச்சியாரை பற்றி மிக மிக ஆழமாகவும் அற்புதமாகவும் குறிப்பிடுகின்ற இடங்கள்ல ரெண்டு இடம் மட்டும் சொல்லி நிறைவு செய்து, இதுதான் சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு. அவர் சங்கிலி நாச்சியாரை எவ்வாறு பார்த்தார் என்ற அந்த அமைப்பு. ஒன்று, பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் என்ற ஒரு பதிகம். அந்த பதிகத்திலே சொல்லுகின்ற பொழுது சங்கிலியார் என்று சொல்லக்கூடியது அந்த பெண் யார் அப்படின்னா, சங்கிலியார் யார் தெரியுமா, நொய்யனேனை பொருட்படுத்தும் சங்கிலி. அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்ற என்னை, என்னை பொருள்படுத்தியது யார் என்பதாக சொன்னால் அவளுக்கு பெயர் சங்கிலி என்று பெயர். இந்த சங்கிலியார் என்று சொல்லக்கூடியவர் என்னை பொருட்படுத்தினார் என்று சொல்லுகின்றார். பொருட்படுத்துதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் தான் பொருட்படுத்துதல் என்பது என்ன என்பதை குறிப்பிடுகின்றார். மிக அற்புதமாக சொல்லுகின்ற அந்த இரண்டு இடங்கள் திருவாசகத்திலே, மூன்று நான்கு இடங்களிலே பொருட்படுத்துதல் பற்றி சொல்லுகின்றார். அதுல திருக்கோத்தும்பி 20வது திருப்பாடலிலே, பூமேல் அயனொடு மாலும் புகழ் அரிதன்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பொருட்படுத்துதல் திருப்பூவல்லி 13வது பதிகம் 3வது பாடல், நாயிற் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்தி தாயிற் பெரிய தயாவுடை எம்பெருமான் மாயப்பிறப்பெருத்தான் என என் வல்வினையில் வாயிற்பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ என்று திருப்பூவல்லியிலே பாடுகின்ற அந்த தன்மையையும், நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்து அம்மையெனக் கருளியவார் ஆர்வருவார் அச்சோவே என்று நம்மையும் ஓர் பொருளாக்குவதுதான் சிவம். என்னை பொருளாக்கிய சிவத்தின் திருவருளாக விளங்குவது இந்த சங்கிலியார் என்று குறிப்பிடுகின்ற நிலைதான். என்னை பொருட்படுத்தியவர் சங்கிலியார் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப எப்படிப்பட்ட திருவருள்? பொருட்படுத்துதல் என்பதாக சொன்னால் பொருள் உள்படுத்துதல். இதுவரையிலும் பொருள் பொருள் என்பது இந்த உடலை பொருள் பொருள் என்பதாக எண்ணி இருந்த என்னை பொருள் சிவம் என்று படுத்தி அதனுள் சேர்த்தது இந்த சங்கிலி என்பதாக குறிப்பிடுகின்ற அந்த தன்மை, பொருளை பொருளாக காட்டுகின்ற அந்த தன்மையை தருவதுதான் திருவருள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவிக்கின்ற திருவருள் சங்கிலிநாச்சியார் என்பதை குறிப்பிடுகின்ற இடம். சங்கிலிநாச்சியார் இறைவனுடைய திருவருளாக விளங்குகின்ற நிலை. இரண்டாவது இடம் திருவெண்பாக்கத்திலே ஊன்றுகோல் அவர் அருளிய அந்த இடத்திலே சங்கிலியார் பற்றிய குறிப்பு மிக மிக ஆழமான குறிப்பு. இந்த குறிப்பினை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மான் திகழும் சங்கிலியை தந்து வரு பயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்து அளித்தாய். மான் திகழும் சங்கிலி, மான் போன்ற கண்களை உடைய திகழுகின்ற சங்கிலி நாச்சியாரை தந்து என்ன செய்தாராம்? வரும் பயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தார்னார். அப்ப சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டதினாலும், சங்கிலி நாச்சியாரோடு அவர் சேர்ந்ததினாலும், சங்கிலி நாச்சியார் என்ற திருவருள் இணைந்ததினாலே விளைந்த பயன்கள் இந்த உலகத்திலே என்ன பயன் விளைந்தது என்பதை காட்டுகின்றனர். சங்கிலி நாச்சியாரை சேர்ந்த பொழுது, அதுபோல பறவை நாச்சியாரை சேர்ந்த பொழுது, பறவை நாச்சியார் என்ற திருவருள் இணைந்த பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே அமைத்து கொடுத்த பயன்கள் என்ன? சங்கிலியாரோடு தொடர்பு உடைய என்ற அந்த நிலை, மான் திகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்கள் என்று சொல்லக்கூடிய பயன்களிலே மூன்று மிக முக்கியமான பயன்களாக அது விளைந்தது இந்த மண்ணுலகத்திற்கு. ஒன்று, சங்கிலி நாச்சியாரை அவர் இணைந்த காரணத்தினால்தான் நமக்கு கண் இழந்தது முதல் கண் பெறும் வருகின்ற பதிகம் 13 பதிகங்கள் இந்த மண்ணுலகம் பயன்பெற்றது. இது சங்கிலி நாச்சியாரை சேர்ந்ததினாலே அமைந்த பயன், முதல் பயன். இன்னைக்கும் கண்ணு நன்றாக பார்க்க வேண்டும்னு சொன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம்தான் நம்முடைய கண்ணாக விளங்குகின்ற, கண்ணை விளக்குகின்ற பதிகமாகவும் அகக்கண்ணை திறக்கின்ற பதிகமாகவும் விளங்கும். புறக்கண்ணுக்கு மட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகம் அல்ல. லேசர் ஆபரேஷன் பண்ணா முதல்ல வலக்கண்ணு அப்புறம் இடக்கண்ணு இப்படி ஒரு ஒரு கண்ணா மாத்தி அமைப்பது போல முதலிலே இந்த இடக்கண்ணை பெறுகின்ற பதிகமாக காஞ்சிபுரத்தை படித்து வலக்கண்ணை பெறுகின்ற பதிகமாக மீளா அடிமையை படிக்கின்ற பொழுது ரெண்டு ஆபரேஷனுக்கும் ரெண்டு பதிகம் வச்சிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இரண்டு கண்களுக்கும் இரண்டு பதிகங்களாக நமக்கு விளங்குகின்றன என்கின்ற நம்முடைய வாழ்வியல் நூலாக விளங்குவது திருமுறைகள். அது புறக்கண்ணுக்கு மட்டுமல்ல, அகத்திலே விளங்கக்கூடிய கண்ணையும் திறப்பது. நாம் கண்ணிழந்து விளங்குகின்ற குருடர்கள் தான் நாம் எல்லோரும். பட்ட பகலில் பகல் குருடு போகுது அப்படின்னு சொன்னார். ஆக பகல் குருடாக இருப்பவர்கள் நாம் எல்லாம் குருடர்கள். அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம். புறத்தில் கண் கொண்டு காண்பது அல்ல, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள். அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம். அகக்கண்ணை திறக்கின்ற பதிகங்கள் 13 பதிகங்கள் கண்ணிழந்து கண் பெறும் வரை இருக்கக்கூடிய பதிகங்கள். அப்படிப்பட்ட அந்த பதிகங்கள் சங்கிலி நாச்சியாரை தொடர்பு கொண்டதினால் விளைந்த பயன், இந்த மண்ணுலகம் பெற்ற பயன், தோன்ற அருள் செய்தல். ஈன்று கொண்டதோர் சுற்றம் என்பதாக நின்று தோன்றி நின்று அருள் செய்த நிலை சங்கிலி நாச்சியாரினுடைய நிலை. இரண்டாவது குறிப்பு, சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு சங்கிலி நாச்சியாரோடு வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த மண்ணுலகத்திலே இறைவனுடைய திருவடி பறவையாரனுடைய தூது என்ற நிலையிலே இந்த திருவாரூர்ல அவர் திருவடி புவனியிற் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்க என்ற அந்த திருவடி திருவாரூரிலே தோய்ந்து கீழே நள்ளிரவுதோறும் அந்த நடந்த அந்த திருவடி தூதுக்காக இந்த திருவடியை மண்ணுலகத்துக்கு இறக்கியது சங்கிலி நாச்சியாரனுடைய அந்த திருவருள்தான். தூது ஆக விளைந்தது, அருளாக விளைந்தது. மூன்றாவது பயன், பகை என்ற நிலையிலே ஏர்கோன் கழிக்காமற் தூது போன உடனேயே எப்படி இறைவனை இவர் தூதாக அனுப்பலாம் என்பதாக சொல்லி, பறவை மனையிலே இவர் எவ்வாறு இறைவனை தூதாக அனுப்பலாம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு இருந்த அந்த பகையானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த ஏர்கோன் கழிக்காமருக்கும் இடையிலே இருந்த அந்த பகை நீங்கி இருவரையும் சேர்த்து வைத்த அந்த பயனை நல்கியது சங்கிலி நாச்சியாரனுடைய அந்த திருவருள் வகைதான். ஆகவே ஏர்கோன் கழிக்காமர் என்று சொல்லக்கூடிய ஏர்கோன் கழிக்காமரை சந்திக்க செய்து, தூது இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து வருவது. சங்கிலி நாச்சியார் தொடர்பு, அதனால் விளைந்த கண்ணிழந்த நிலை, கண்ணிழந்து கண் பெற்ற பிறகு பறவையாரனுடைய ஊடல், பறவையார் ஊடலை தீர்ப்ப தூது, தூது போனதினால் ஏர்கோன் கழிக்காமர் பகை. இந்த திருவருளினுடைய இந்த செயல்களுக்கெல்லாம் அடிப்படையாக அந்த வகையாக அமைந்து ஏர்கோன் கழிக்காமரனுடைய பகையை அது நீக்கியது. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த இருவருடைய அந்த அந்த அருள் இணைப்பு. ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பதிகங்களை படிக்க நமக்கு அகக்கண் திறக்கும். அகக்கண் திறந்து விளங்குகின்ற நிலையிலே நம்முடைய வாழ்வு சிறந்து இந்த மண்ணுலகத்திலே விளங்கும். அப்படி விளங்குகின்ற இந்த வாழ்விலே எந்த விதமான பகை இருந்தாலும் அந்த பகை நீக்கும் பதிகங்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிகங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த பதிகங்களிலே கடைசியிலே அவர் சொல்லுகின்ற பொழுது வெள்ள ஆணையை அனுப்பிச்சதனுடைய ஒரு குறிப்பை அவர் அங்கே சொல்லுகிறார். ஏன் வந்து இவர் வெள்ள ஆணையை அனுப்பினார் என்பது யாருக்கும் தெரியாதியா? ஆனா எனக்கு மட்டும்தான் அந்த டாப் சீக்ரெட், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த வெள்ளானை அனுப்பியதற்கு பதிலாக வேற எதையாவது அனுப்பியிருக்கலாம், வேற எதையாவது செய்திருக்கலாம். ஆனால் யானையை எதற்காக அனுப்ப வேண்டும் என்ற ஒரு குறிப்பு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லுகின்றேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்தது. இந்த யானை என்று சொல்லக்கூடிய யானையை அட்ட வீரட்டத்திலே ஒரு முறை என்ன பண்ணிட்டார் பெருமான், இந்த யானையை உரிச்சு அதனுடைய தோலை போர்த்தி கொண்டார். எப்போ இவர் யானை தோலை உரிச்சாரோ, ஒரு யானை தோலை உரிச்ச உடனேயே யானை குலங்கள் எல்லாம் எங்க தோலை உரிச்ச ஆளுதானையா இவன் அப்படின்னு இந்த யானை குலமானது சிவபெருமான் மீது பகை கொண்டிருந்தது. ஆணை உரித்த பகை அது. அதனால இந்த பகை ரொம்ப நாள பெருமான் வச்சுக்கிட்டு இருந்தார் இந்த பழிய. இந்த பழிய நான் என்னைக்காவது தீர்த்து கொள்ள வேண்டும், என்றாவது தீர்த்து கொள்ள வேண்டும்னு பார்த்தார். அப்ப தீர்த்துக்க வேண்டிய நேரம் வந்தது. என்னன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை யானை மேல ஏத்தினா யானையை உரித்த பகை நமக்கு நீங்கும் என்பதாக சொல்லி வெள்ளானையை அனுப்பித்து ஆணை உரித்த பகை அடியேனோடும் மீளக்கொளோ என்பதாக அருள் செய்த அந்த நிலை, ஆணையை உரித்து பகையை நீக்கிய நிலை சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்கள். ஏர்கோன் கழிக்காமற் பகை நீக்கியது போல சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்களை படிக்கப்படிக எந்த விதமான பகை இருந்தாலும் அவை நீங்கும். அப்படிப்பட்ட அந்த பதியங்கள் சங்கிலி நாச்சியாரோடு அவர் தொடர்பு கொண்டதினால் விளைந்த பயன்கள் இவையெல்லாம், அந்த அருள் அவரோடு சேர்ந்ததினால் விளைந்த பயன் என்பதாக அமைத்துக் கொண்டு, ஒரே ஒரு குறிப்பு, பறவை நாச்சியாரை கலந்ததினால் அந்த திருவருள் இணைந்ததினால் அமைந்த அந்த அருள் வெளிப்பாடு திருத்தொண்ட தொகையாக வெளிப்பட்டது. எப்பொழுது பறவையாரை திருமணம் செய்தாரோ அதன் பிறகுதான் இந்த திருத்தொண்ட தொகையே இந்த மண்ணுலகத்திற்கு வந்தது. பறவை நாச்சியாரனுடைய அந்த அருள் இணைப்பு தொண்ட தொகையாக விளைந்தது என்கின்ற அந்த மிகப்பெரிய பேரும், பன்மயத்த மொழி பறவை, பன்மயத்த மொழி சங்கிலி என்ற இரண்டும், யானை பழித்தன்ன மொழியாக விளங்குகின்ற அம்மைக்கு இணை இந்த இருவரும் என்பதாக சொல்லி, அம்மையாகவே விளங்குகின்றவர்கள் பறவையாரும் சங்கிலியாரும் என்று இருவருடைய திருவடி தாமரைகளை வணங்கி, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடி தாமரைகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அதனால நிறைய செய்திகள்லாம் பறவையார் பத்தி இவ்வளவு இருக்கா, சங்கிலியார் பத்தி இவ்வளவு செய்திகள் இருக்கா. நம்ம என்னவோ இந்த அம்மா திருவாரூர், இந்த அம்மா திருவொற்றியூர், சாதாரணமா எடுத்துக்கிட்டோம், நிறைய இருக்கு போல இருக்க. பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன், பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் மற்றாய பெருமானே மற்றாரை உடையேன். மற்ற ஆரை உடையேன்னு கேட்டார், வேற யாரு எங்களுக்கு எங்க மூணு பேருக்கு கேட்டார். ரொம்ப அருமையாக மதன் முரளி பல்வேறு செய்திகளை அருவி போல இங்கே தந்திருக்கிறார்.